இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிற தலைப்பு வெளிப்படுத்தின புஸ்தகம் 3:20 வாசிப்போம்.
இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன்.
போதும், ஸ்தோத்ரம். இன்றைக்கு நாம பார்க்கும்போது தேவனுடைய சிங்காசனத்தில் உட்காருவது யார் என்கிற போட்டி மிகவும் பலமாக இருக்கிறது. நாங்கள் தான் 144,000, நாங்கள் தான் அவரோடு கூட எப்பவும் இருக்கிறவங்க, நாங்கள் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி எல்லாரும் இன்றைக்கி உலகத்தினுடைய பல பகுதியில் தேவனுக்கு பிரியமானவர்கள் நாங்கள் தான், முதற்பலனாக மீட்டு கொள்ளப்படுகிறது நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, மார்தட்டி கொண்டு மிகவும் தைரியமாக நாங்கள் அதுதான் என்று சொல்லி அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய வலது பக்க சிங்காசனத்தில் உட்கார்றதுக்கு உண்டான தகுதி இங்கே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன தகுதியாக இருக்கும்
இதை?
ஜெயம் கொண்டு. எப்படி ஜெயம் கொள்றது? ஸ்தோத்ரம். இங்க நாம பார்க்கிறோம் 20 இன்னொருத்த வாசிப்போம்.
இதோ வாசற்படியில நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவரிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான்.
முதலாவது வாசற்படியில இருந்து ஆண்டவர் தட்டுகிறார் அப்படின்னா இருதய வாசப்படியில இருந்து மனந்திரும்புன்னு சொல்றார். முதலாவது மனந்திரும்புன அனுபவம் இருக்க வேண்டும். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகளை அறிந்தவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை வந்து அலட்சியப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தைகள் அவருடைய இருதய கதவை தட்டுகிற சமயத்திலே செவி கொடுக்காமல் தாங்கள் நினைத்த காரியங்களை செய்யும்படியாக அவர்கள் போய்கொண்டு இருக்கிறார்கள். இருதய கதவை வந்து திறக்கிற மாதிரி அனுபவம் தான் மனம் திருப்புதல். இன்றைக்கு எல்லாருமே இருதய கதவை ரொம்ப பலமாக போட்டு சாத்தி வச்சுருக்காங்க. அப்படின்னா இரும்பு தாழ்பாள்களை போட்டு ஊட்டின மாதிரி இருதய கதவை சாத்தி வச்சுக்கிட்டு வெளிப்படையான ஒரு வேஷந்தான். வாயிலே தேவனுடைய வார்த்தைகள், இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை தூரமாக இருக்கிறது. அவர் தேவனுடைய வார்த்தைகள் அநேகருக்கு வாய்க்கு சமீபமாக இருக்கிறது, இருதயத்திற்கு தூரமாக இருக்கிறது. காரணம் பெரிய பூட்டு போட்டு பூட்டியிருக்காங்க. அங்கே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா பொருளாசையாகிய விக்கிரகம் இருக்கிறது, அதை வந்து யாருக்கு காட்டக்கூடாது அப்படின்னு வாயளவில் தான் தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. அப்போ இருதய கதவை முதலாவது திறக்கணும். இருதய கதவை திறந்த உடனே ஆண்டவர் என்ன பண்றாருன்னு
கேட்டீங்கன்னா,
முதலாவது தேவன் வந்து ஒரு விருந்து கொடுக்கிறார். அது என்ன விருந்து? தேவன் கொடுக்கிற விருந்து. முதல்ல கதவை திறந்தாச்சு, ரசிக்கப்பட்ட மனம் திரும்பியாச்சு அப்படின்னா இயேசு கிறிஸ்து பிறந்துட்டாரு, அதுக்கப்புறம் விருந்து கொடுக்கிறாரு. என்ன விருந்து சாப்பிட்றது? வார்த்தைகளை ஆண்டவர் விருந்தா கொடுக்கிறார். ஒன்று ரெண்டு வார்த்தைகளை சிந்திச்சு தியானிச்சவங்களுக்கு தெரியும் அது விருந்தா மருந்தான்ட்டு. சிந்திக்க முடியலனா மருந்து, சிந்திக்க முடிஞ்சதுன்னா நல்லா இருக்குது பரவாயில்ல, இது இனிப்பாக இருக்குது, அது கசப்பாக இருக்குது, அது கொஞ்சம் புளிப்பாக இருக்குது அப்படிங்கிற தேவனுடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் நாம் வாசிக்கிறதை நாம் சிந்தித்து தியானிக்கும் போது அது நம்மளுக்கு விருந்தாக இருக்கிறது. அப்போ தேவனுடைய வார்த்தைகளை நாம் எந்த அளவுக்கு உட்கொள்ளுகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு விருந்து. இப்படி விருந்து சாப்பிட்டு சாப்பிட்டு நம்ம ஒவ்வொரு நாளைக்கும் நாம் சிலவங்க 2 சாப்பிட்றாங்க, சிலவங்க 3 சாப்பிட்றாங்க. சின்ன குழந்தையில கேட்டால் 8வது படிக்கிறேன்னா 5வது படிக்கிறேன்னு சொல்லும். அப்போ நம்ம கேட்போம், என்ன தெரியுமா கேட்போம், ஒரு நாளைக்கு 5 சாப்பிட்றியா? இல்லை இல்லை, நான் 5வது படிக்கிறேன்னு சொல்லும். அப்போ நீ 5 சாப்பிட்றேன்னு அர்த்தம். அப்படின்னா குழந்தைகள்லாம் சிரிக்கும். அந்த மாதிரி இன்றைக்கு நாம் தினந்தோறும் ரசிக்கப்பட்டு அல்லது தேவனுடைய வார்த்தைகளை சிந்திச்சு ரசிக்கப்பட்டு 10, 20, 30 ஆயிருக்குது. எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குது? இங்கே வசனம் சாப்பிட்டா தானே வளர்ச்சி வரும், வளர்ச்சியே இல்லை. எப்படி எழுத்தின்படி நம்ம ஆகாரம் சாப்பிடும்போது இன்னொரு 10 இருக்கும், இவருக்கு 20 இருக்கு, 30 இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய ஆகாரம் சாப்பிட்டவங்கள பரிசோதிக்கும் போது ரசிக்கப்பட்ட எத்தனை 20 ஆச்சும்பாங்க. ஆனால் பால் குடிக்கிற அனுபவம் கூட இல்லாமல் வேத வசனங்களில் தாறுமாறாக பேசுவாங்க. அப்போது தேவனுடைய வசனங்களை ஒவ்வொரு நாளும் சாப்பிடும்போது நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை வளர்ந்துக்கிட்டே இருக்கணும், நம்ம அறிவை வளரணும். எழுத்தின்படி சாப்பாடு சாப்பிடும்போது சரீரம் வளர்கிற மாதிரி ஆவிக்குரிய நிலைமையில் தேவனுடைய வார்த்தைகளை சாப்பிடும்போது நம்மளுக்குள்ளே தேவ அறிவு வளர வேண்டும். தேவ அறிவு வளரலைன்னா அவங்க வந்து வசனம் சாப்பிட்றதில்ல. எழுத்தின்படி சாப்பாடை மட்டும் சாப்பிட்டு வயிறு மட்டும் பெருசாகி வளர்ந்துக்கிட்டு வயிற்றை குறைக்கிறதுக்கு என்ன வழிங்கிறத திரும்பவும் அப்புறம் பார்க்க வேண்டியதாக இருக்கும். அப்போ தேவனுடைய வார்த்தைகளை நாம் அனுதினமும் சாப்பிடும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி வரும். ஆவிக்குரிய வளர்ச்சி வந்தோன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம சாப்பாடு சாப்பிட்டு நல்ல நல்ல சாப்பாடு சாப்பிட்ருக்கோம், ஆவிக்குரிய நிலைமையில் நல்லா வளர்ந்துருக்குறோம். நம்மளுக்கு இந்த சாப்பாடு கொடுத்தாரு பார்த்தீங்களா, அவருக்கு திரும்பவும் நம்ம சாப்பாடு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஆண்டவர் கேட்குற இத்தனை நாள் உனையா சாப்பாடு கொடுத்து வளர்த்தி ஆவி ஆத்மாவில் இவ்வளோ தூரம் வளர செஞ்சனே, நீ எனக்கு வேண்டி என்ன செய்கிறேன்னு கேட்குறாரு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இன்றைக்கி நிறைய பேர் தாய் தாப்பம் போடுற சாப்பாடு மட்டும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, ஆனால் தாய் தாப்பனை கவனிக்கிறதே இல்லை. அப்போ ஆண்டவர் நம்மளுக்கு ஆவிக்குரிய நிலைமையில் நல்ல சாப்பாடு போட்டு வளர்த்துறாரு. வளர்ந்து 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 பெரிய ஆளாகும்போது என்ன ஆகிறோம், நம்ம ஆவியில் ஆண்டவருக்கு நம்ம எதான செய்யணும். அப்போ என்ன பண்ணலாம், ஆண்டவருக்கு ஒரு விருந்து கொடுக்கலாம். எப்படி விருந்து கொடுக்கலாம், விருந்து ரைட்டு. யோவான் 4:31-34 வரை வாசிப்போம். யோவான் 4:31-34 வரை. போதும், இங்கு தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவது தேவனுக்கு பிரியமான போஜனம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து தேவனுக்கு என்ன பிரியமான காரியத்தோ அதை செய்து முடித்து அவர் சிங்காசனத்தினுடைய வலது பக்கத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறார். அந்த மாதிரி ஆண்டவர் நம்மளுக்கு என்ன சித்தத்தை கொடுத்துருக்கிறார், அந்த சித்தத்தை நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சி அந்த சித்தத்தை நிறைவேற்றுறவங்க தான் வலது பக்க சிங்காசனத்தில் போய் உட்கார முடியும். இங்கே தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றாமல் கொஞ்சம் வசனம் தெரிஞ்ச உடனே நான் தான் வலது பக்கத்தில் போய் உட்காருவேன் அப்படின்னு சொன்னால் அவன் வலது பக்கம் போக மாட்டான், இடது பக்கம் போக மாட்டான், நேரம் அக்னி நேரத்துக்கு தான் போவான். சோத்திரம். அப்போது தேவனுடைய சித்தத்தை செய்து முடித்தால் தான் ஜெயம் கொண்டதுக்கு அர்த்தம். அப்போ ஜெயம் கொள்ளாமல் எப்படி அவங்க வந்து சிங்காசனத்தில் போய் உட்கார முடியும்? அப்போ தேவனுடைய காரியங்களை அறியாமல் அவர்களே தாங்களே தங்களுடைய காரியத்தை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். அப்போ தேவனுக்கு எப்படி பிரியமாக இருப்பது, எப்படி தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவது அப்படின்னா, இன்னைக்கு என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, வேலைக்கு போகும்போது கொஞ்சம் கையில் ட்ராக்ஸ் எடுத்துகிட்டு போகணும், போகிறவன் வரவனுக்கெல்லாம் கொடுத்துட்டு போயிடணும். நிறைய பேர் இருக்காங்க வேலைக்கு முடிஞ்சு வரும்போது ட்ராக்ஸ் கொடுக்கணுமாங்க. வேலை முடிஞ்சு வரும்போது ட்ராக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து எங்கே என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, பிராந்தி கடை முன்னால் அங்கே போய் நின்றுக்குவாங்க. ஏன்னா அங்கே தான் குடிகாரங்க நிறையா இருக்காங்க, ஆண்டவர் தெரியாதவங்க நிறையா இருக்காங்க, அவங்கெல்லாம் மனந்திரும்பிட்டுன்னு மனந்திருப்பிட்டுன்னு போய் அங்கே போய் நின்று ட்ராக்ஸ் கொடுக்குறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஊழியம் செய்யறவனுடைய நிலைமை தேவனுடைய சித்தம் என்னங்கிறது தெரியாமல் இருக்கும்போது கொஞ்சம் தேவனுடைய காரியங்கள் தெரிஞ்சாச்சுன்னா உடனே ஊழியத்துக்கு இறங்கிடுவாங்க. இறங்கி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பிராந்தி கடைக்கு முன்னால் போய் இந்த ட்ராக்ஸ் கொடுக்கும்போது அந்த ட்ராக்ஸ் எப்படி எதுக்கு உபயோகமாகும், ஆமாம் அப்போ தான் குடிச்சு போட்டு ஊருக்கு அணக்கிட்டு வருவாங்க, அப்படா அப்போ தான் நல்ல கர்ச்சி பொண்ணு கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கை துடைக்கிறதுக்கு ஒரு பேப்பர் கொடுக்குறாங்க. அதை தொடச்சி அங்கே பார்த்திங்கன்னா நிறைய போட்டு கிடக்கும். அப்போ தாங்கள் என்ன செய்கிறது, தாங்கள் சாதிக்கிறது என்னன்னு சொல்லி தெரியாமல் இன்றைக்கு அநேக பேர் ஊழியத்துக்கு இறங்கியிருக்காங்க. அப்புறம் ரிட்டையர்ட் ஆனால் ஊழியம், வேலை கிடைக்கலையா ஊழியம், படிப்பு வரலையா ஊழியம், எதுக்கு அடங்க மாட்டேங்கிறான்னா நீ பைபிள் ஸ்கூலுக்கு போ. இப்படி இன்றைக்கு தேவனுடைய நாமத்தை இன்றைக்கு வந்து வீணிலே அநேகர் வழங்கி கொண்டு இருக்கிறார்கள். அப்ப தேவனுடைய சித்தம் செய்வது என்ன என்று சொன்னால், அவரவர்கள் என்னென்ன நினைக்கிறார்களோ அப்படி செய்வது தேவனுடைய சித்தம் அல்ல. தேவனுடைய சித்தம் என்பது அதை தெரிந்து கொள்வதற்கு முதலாவது என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, நீதிமொழிகள் 23:15-16
என் மகனே, உன் இருதயம் ஞானமுள்ளதா இருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும். உன் உதடுகள் செம்மையானவைகளை பேசினால் என் உள்ளிந்திரியங்கள் மகிழும்.
ஆ, போதும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே எனக்கு பிரியமானவைகளை பேசினால் என் இருதயம் மகிழும். அதான் நீ செய்யற விருந்து. ஆண்டவருக்கு கொடுக்கிற விருந்து, மனுஷர்கள் என்ன விருந்து கொடுக்குறாங்கன்னா, தேவனுக்கு பிரியமானதை செஞ்சால் அவருடைய இருதயம் சந்தோஷப்படும். அப்போ தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு முதலாவது நாம் என்ன செய்யணும்னா, முதலாவது தேவனுடைய வார்த்தையில் நாம் பெற்று ஞானமாக பேசணும். எப்படி ஞானமாக பேசலாம், அதுக்கு என்ன வழி, யாருக்காவது தெரியுமா சொல்லுங்க பார்ப்போம். எப்படி தேவனுடைய வார்த்தைகளை பெற்று அடுத்தவங்களுக்கு என்ன வார்த்தை சரியாக சொல்லணும், அந்த வார்த்தைகளை சொல்லும்போது தேவன் மகிமைப்படணும், அப்போ தேவனுடைய இருதய மகிழணும், எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசலாம்.
காலத்துக்கு தகுந்த போல தேவனுடைய அறிவு இருந்தால் தான் பேச
முடியும். சரி, அதுக்கு என்ன பண்ணலாம். சாதாரண மனசு இருக்கிறான், இன்னைக்கு இருதய கதவை திறந்துட்டான், ஆண்டவர் கொடுக்குற சாப்பாடு சாப்பிட்டாச்சு, இப்போ நம்ம ஆண்டவருக்கு விருந்து கொடுக்குறோம், என்ன எப்படி விருந்து கொடுக்கலாம், நற்கிரியல் செய்யலாம். அதுக்கு என்ன மூல ஆதாரமாக, என்ன அடிப்படையாக தேவை? ஆனால் வேதவசனம் எல்லாத்துக்கிட்டே இருக்குதா? தேவனுடைய தேவன் வார்த்தையை தந்தார், அதை பிரசித்தப்படுத்தருடைய கூட்டம் மிகுதி. கர்த்தர் வசனம் தந்தார், அதை பிரசித்திப்படுத்தக்கூடிய கூட்டம் மிகுதி. ஆனால் எல்லாமே தேவன் மகிமைப்படுகிறாரா? இல்லை. அப்போ இதுக்கு அடிப்படையாக என்ன தேவைன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்குள்ள என்ன தேவையாக இருக்கும் சொல்லுங்கள். ஞானம் தேவைக்கு, அதுக்கு முன்னால் ஒன்று இருந்தால் தான் ஞானம் வரும். இல்லை, அதெல்லாம் கிடையாது. இல்லை, அப்போ நிறைய படிக்க வேண்டாம். அதுக்கு முன்னால் வேற ஒரு முக்கியமான ஒரு காரியம் தேவை. அது இருந்தால் போதும், எல்லாம் தானாக வரும். என்னன்னு கேட்டிங்கன்னா, பரிசுத்தாவி. முதல்ல ஆவியை மாற்றணும். இருதய கதவை திறந்து மனம் திரும்பலாம் பத்தாது. அந்த உள்ளே இருக்கிற ஆவி இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஆவியை முதல்ல துரத்தி விடணும். ஆமாம், எல்லா ஆவியும் துரத்தி விட்டுறணும். துரத்தி விட்டு தேவனுடைய வசனம் சாப்பிட 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 என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆவி தானாக மாறிக்கிட்டே வரும். இந்த பரிசுத்தாவி வந்துச்சுன்னா கொஞ்சம் வார்த்தை தெரிஞ்சால் கூட போதும், நல்ல ஞானமாக பேசலாம். நிறைய படிக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படின்னு பார்த்தா ஆண்டவர் பைபிளில் என்ன சொல்லியிருக்கணும், பைபிளில் படித்து பேசுகிறதுக்குன்னா அவன் எம்ஏ பிஏ படிச்சிருக்கணும், நிறைய படித்து பட்டம் வாங்கியிருக்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதெல்லாம் ஒன்றுமே சொல்லலை. முதல்ல மனம் திரும்பு, இருதய கதவை தட்டுற மனம் திரும்பு. அப்புறம் நான் உள்ளே வர்றேன், ஆண்டவர் உள்ளே வந்தாச்சுனாவே என்ன அர்த்தம், அங்கே பரிசுத்தாவி வந்தாச்சு. ஆண்டவர் உள்ளே வரலேன்னா அங்கே கெட்ட ஆவி இருக்குது, அதனால் நம்மளுக்கு ஞானமாக பேச முடியல. அப்போ ஆண்டவர் நம்முடைய இருதயத்துக்குள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா, ஞானமுள்ள வார்த்தைகளை கொடுக்கிறார், அறிவுள்ள வார்த்தைகளை கொடுக்கிறார், யாருக்கு என்ன பேசணுமோ அந்த வார்த்தைகளை கொடுக்கிறார். நீதிமொழிகள் 27:11 பாருங்க, ஆண்டவருக்கு நம்ம கொடுக்குற விருந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தணும். அப்போ என்ன, நல்ல ஆண்டவருடைய வார்த்தையை கேட்குறவனுக்கு சரியான பதில் கொடுக்கணும். தேவனை நிந்திக்கிறவர்கள் யார், கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க ஆண்டவரை நிந்திக்கிறாங்க, அல்லது மனுஷனுடைய கற்பனைகளை போட்டு தேவனுடைய வார்த்தைகளை நிந்திக்கிறாங்க. அப்போ தேவனுடைய வார்த்தைகளை நிந்திக்கிறவர்கள், தேவனுடைய வார்த்தைகளை தவறாக எடுத்து பயன்படுத்துகிறவர்கள், அல்லது தேவனுடைய வார்த்தைகளை வீணிலே வழங்குகிறவர்களுக்கு சரியான பதில் கொடுத்தோம்னா, அப்போ வந்து ஆண்டவருடைய இருதயம் சந்தோஷமாக இருக்கிறது. அப்போ இந்த வார்த்தையை நம்ம பேச தெரியலனா ஆண்டவர் வந்து வருத்தப்படுறார். நீதிமொழிகள் 22:17-21
17-21 சாய்த்து ஞானிகளுடைய வார்த்தைகளை கேட்டு என் போதகத்தை உன் இருதயத்தில் வை, அவைகளை உன் உள்ளத்தில் காத்து அவைகளை உன் உதடுகளில் நிலைத்திருக்க பண்ணும் போது அது இன்பமாயிருக்கும். உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இன்றைய தினம் அவைகளை உனக்கு தெரியப்படுத்துகிறேன். சத்திய வார்த்தைகளின் யதார்த்தத்தை நான் உனக்கு தெரிவிக்கும்படிக்கும், நீ உன்னை அனுப்பினவர்களுக்கு சத்திய வார்த்தைகளை மறுமொழியாக சொல்லும்படிக்கும், ஆலோசனையையும் ஞானத்தையும் பற்றி நான் உனக்கு முக்கியமான விலை எழுதவில்லையா?
ஆ, போதும் போதும். ஆண்டவர் பாருங்க, முக்கியமான விலை எழுதியிருக்காரு. அப்படின்னா தேவனுடைய வார்த்தைகளை இறுதித்தில் வைக்கிறது. அப்போ சத்திய வார்த்தைகளை பேசும்படியாக ஆண்டவர் முக்கியமானவைகளை எழுதியிருக்கார். எப்படி சத்திய வார்த்தைகளை பேசுறது? தேவனுடைய வார்த்தையில் நிறைய பேர் பேசுகிறாங்க, ஆனால் அதில் சத்திய வார்த்தைகள் இருக்குதான்னு பார்த்தா அது ரொம்ப குறைவாக இருக்குது. ஏதாவது ஒரு மனுஷன் வருவான், இங்கே ஊழியர் இருக்குது, அங்கே சபை இருக்குது, இங்கே சபை இருக்குது, வாங்காம்பான், உபதேசம் என்னன்னு கேட்டால் அப்படியே கொஞ்சம் முழிப்பார். என்ன சபையை சேர்ந்தவங்க அப்படின்னு கேட்டால், நாங்கள் இயேசுவின் நாமத்துக்காரங்க, நாங்கள் சிபிஎம் காரங்க, சிஎஸ்ஐ காரங்க, ஒவ்வொரு அடையாளத்தை அப்படியே சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்போ அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால் அதுக்கு ஒரு வியாக்கியானம் சொல்லுவாங்க. அப்போ மற்ற சபைக்காரங்க என்னன்னு கேட்டால் அவங்க விக்கிரக ஆராதனைக்காரம்பாங்க. இப்படியாக இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகளை அறிந்தவர்கள் இருதயத்திலே தேவனுடைய வார்த்தைகளை வைக்காமல் வாயிலே தேவனுடைய வார்த்தைகளை வைத்து கொண்டு இருக்கிறபடியினால் ஒருத்தரை மாற்றி ஒருத்தன் குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்கான். இதெல்லாம் மனுஷன் உண்டாக்கின அந்த பிரிவுகள். தேவனுடைய வார்த்தைகளில் பிரிவு இல்லை. சத்தியமானவர் தேவன் ஒரு தேவனாக இருக்கிறார். அதனால் அவரோடு அவருடைய வார்த்தைகளை பெற்றிருக்கிறவர்கள் எல்லாருமே ஐக்கியமாக இருந்து பிரிவினை இல்லாமல் சந்தோஷமாக இருக்கிறார்கள். அப்போ தேவனுடைய வார்த்தைகளோடு இணையாதவர்கள் தான் இங்கே மார்க்க வேதங்களும் பிரிவினைகளும் உண்டாயிருக்கிறது. அப்போ சத்திய வார்த்தைகளை பேசும்படி ஆண்டவர் முக்கியமானது எழுதியிருக்கார். என்ன முக்கியமானது? அது உனக்கு முக்கியமான வேலை எழுதவில்லையா? என்ன முக்கியமானது?
ஆலோசனை,
ஞானம். அதான் அதில் எங்கே எப்படி கிடைக்கும் முக்கியமானது? எப்படி கண்டுபிடிக்கலாம் முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் சொல்கிறாருமா அந்த மரியாதை என்ன சொல்கிறாரு, தேவையானது ஒன்று நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அப்போ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு இருக்கிறான். ஆமாம், மாத்தால் என்ன பண்ணுறா? ஆமாம், அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு இருக்கிறான். ஆனால் மரியாள் அது நல்ல பங்கு. ஆ, ஒன்று. அது என்ன தேவையானது?
ஒன்று
தேவனுடைய
இல்லை,
அதான் அது என்ன தேவையானது ஒன்று, முக்கியமானது ஒன்று இருக்கு. அது இருந்தால் போதும், எல்லாமே தானாக வந்துடும். இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. தேவனையானது ஒன்றே, தேவையானது ஒன்றேன்னு சொன்னால் தேவையானது பரிசுத்தாவி. அது இருந்தால் போதான், எல்லாம் தானாக வரும். இங்கே ஆவி மாறாமல் எத்தனை வசனத்தை உள்ளே போட்டால் அங்கே அந்த போகிற ஆவி என்ன பண்ணுது? மாற்றி மாற்றி திருப்பி திருப்பி விடுது. இப்போ தேவையானது என்னன்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக மனுஷனுக்கு தேவையானது பரிசுத்தாவி. அந்த ஆவி வந்துச்சுன்னா தெரியாமல் இருக்கிறதையும் கூட நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ யோவான் 16:7-13 வரை வாசிப்போம். யோவான் 16:7-13.
நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனையாயில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும், நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும், இந்த உலகத்தின் அதிபதி நியாய தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் இருந்து உங்களுக்கு அறிவிப்பதால் என்னை மகிழ்படுத்துவார்.
ஆமா, சோத்ரம். அப்போ சத்திய ஆவியாகிய தேற்றவாளன் சத்திய வார்த்தைகளை பேசுகிறோன்னு சொன்னால் முதல்ல சத்தியமான ஆவி வேணும். அந்த சத்திய ஆவியாகிய தேற்றவாளன் நம்மளுக்குள்ளே வரணும். இன்றைக்கு பரிசுத்த ஆவிக்காக காத்திருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் காத்திருக்கு வைப்பாங்க, கடைசியில் காதுக்குள்ள வந்து பேசி பேசுன்றாங்க. அப்போ இன்னைக்கு சத்தியம் ஆவின்னு சொன்னால் எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, அன்னிய பாஷை பேசுனா உடனே சத்திய ஆவி வந்துருச்சுப்பாங்க. ஆனால் அன்னிய பாஷை பேசிகிட்டு இருக்கிறவன வெளியில் கேட்டால் அது சத்திய ஆவியில் அது அசுத்தாவின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஒரு பைத்தியக்கார ஆவின்னு சொல்லுவாங்க. அப்போ பரிசுத்தாவியினுடைய கிரியைகள் வேற, பரிசுத்தாவி வேற. அப்போ பரிசுத்தாவின்னு சொன்னால் இன்றைக்கி எல்லாரும் நினச்சிக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்னிய பாஷையில் இங்கிலீஷ் பேசிட்டான், எப்பா என்ன மாதிரி ஆவியில் நிறைஞ்சு துள்ளுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இல்லை அது இல்லை, பைபிள் அதுக்கு நீங்கள் சொல்கிறதுக்கு ஆதாரம் இல்லை. பரிசுத்தாவியினுடைய கிரியைகள் மொத்தம் எத்தனை இருக்குன்னு கேட்டிங்கன்னா, 9 கிரியைகள் இருக்குது. பரிசுத்தாவியினுடைய கிரியைகள் மொத்தம் 9 கிரியைகள் இருக்குது. அது பாதிக்கு மேலே அழிஞ்சு போயிருக்கு காலப்போக்கில். பரிசுத்தாவியினுடைய கிரியையில் அழியாத கிரியைகள் இருக்குது, அழியாத கிரியைகளை பிடிச்சிக்கணும். அதை விட்டு போட்டு 2000 வருஷத்துக்கு முன்னாலே அழிஞ்சு போன கிரியைகளை வச்சுக்கிட்டு இன்றைக்கும் எனக்கு பரிசுத்தாவி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு விக்கிரங்களுக்கு முன்னால் எப்படி துள்ளி ஆடுறாங்களோ அதே மாதிரி இன்றைக்கி துள்ளி ஆடிட்டு இருக்காங்க. ஆனால் தனியாக இருக்கும்போது ஜெபம் பண்ண மாட்டாங்க, பைபிள் படிக்க மாட்டாங்க, ஒன்றும் செய்ய மாட்டாங்க. பரிசுத்தாவி வந்துருச்சுன்னா போதும், அப்படி ஆடுவாங்க, துள்ளி டான்ஸ் ஆடுவாங்க. அது பரிசுத்தாவி இல்லை, அது வந்து அசுத்தாவி. அப்போ பரிசுத்தாவி ஆகிய தேற்றவாளர் நம்மளுக்குள்ள வரும்பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துவார். சரி, யோவான் 14:16-21 வாசிப்போம். யோவான் 14,
நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்னென்றைக்கு உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இன்னும் கொஞ்சம் காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைகொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான். என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாய் இருப்பான், நானும் அவனில் அன்பாய் இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார்.
போதும் போதும். முதலாவது சத்திய ஆவியாகி தேற்றவாளன் வந்தா என்ன நடக்கும்? நம்ம போன வசனத்தில் வாசித்த மாதிரி பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அப்போ பரிசுத்தாவி நம்மளுக்குள்ளே இருந்தால் பாவம்னா என்ன அதை நாம் தெளிவாக தெரிஞ்சுக்கோம், நீதினா என்னன்னு அது தெரியும், அப்புறம் நியாய தீர்ப்புன்னு என்னன்னு சொல்லி தெரியும். இன்றைக்கு கிறிஸ்தவங்கிட்ட கேளுங்க, பரிசுத்தாவி பெற்றவங்கிட்ட பாவம்னா என்னன்னு கேளுங்க, என்ன தெரியுமா சொல்லுவாங்க? பழைய ஏற்பாட்டில் இருக்கு பார்த்தீங்களா, அந்த 10 கட்டளை எடுத்து சொல்லுவாங்க. நீதின்னு கேட்டால் நாம் என்னென்ன நீதின்னு செய்யணுமோ அவ்வளவு நீதிப்பாங்க. நியாய தீர்ப்புனா எல்லாத்துக்கும் ஆண்டவர் நியாய தீர்ப்பு வச்சுருக்காருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் அர்த்தம். பாவம்னா புதிய ஏற்பாட்டில் எதை வந்து ஆண்டவர் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரோ அது முதலாவது செய்யக்கூடாது, அப்புறம் ஆண்டவர் செய்யணும்னு சொல்லி கொடுத்த கட்டளைகளை செய்யாமல் இருந்தாலே பாவம். அப்போ செய்ய வேண்டாம்னு சொல்கிறத செய்யாமல் இருக்கிறது பாவம்னு சொல்லி சொல்லிடுவாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் எது செய்யணுமோ அதை செய்யாமல் இருந்தாவே பாவம். நீதின்னு சொன்னால் ஆண்டவர் என்ன செய்ய சொல்லியிருக்காரோ அந்த காரியத்தை அவன் செய்ய வேண்டும். அப்போ நீதிங்கிறதுல வந்து நீ அந்த செய்யாமல் போனாவே அதுவும் பாவம். அப்போ அவன் நீதியும் பாவமாக இருக்குது. நியாய தீர்ப்புங்கிறது அவனுக்கு உடனே நியாய தீர்ப்பு தொடங்குது. அப்படின்னா என்ன தேவனுடைய பிரமாணங்களை தவறுறாங்களோ, தவறும்போது அவங்களுடைய அறிவு புத்தி சிந்தனைகளில் உடனே நியாய தீர்ப்பு தொடங்குது. மரணத்துக்கு பின்பாக எல்லாத்துக்கும் நியாய தீர்ப்பு இருக்குது. ஆனால் தேவனுடைய வார்த்தைகளை மீறுகிறவர்களுக்கு நியாய தீர்ப்பு, தேவன் வாசப்படியில் நிற்கிறார், உடனே நியாய தீர்ப்பு தொடங்கிடுது. அப்போ முதலாவது பரிசுத்தாய் வந்தால் இந்த காரியங்களை உணரணும். இது உணராமல் என்ன காரியம் வந்து பரிசுத்தாவியுடைய கிரியில் இருக்குன்னு சொன்னாலும் அதெல்லாம் பொய். அப்போது இந்த பாவம் நீதி நியாய தீர்ப்பு முதல்ல தெரியறதுக்கு நம்ம என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, முதலாவது என்னென்னா யோவான் 16 இல்ல இல்ல பதினாறுல ஏழாம் வசனம் வாசிப்போம். தேற்றவாளன் வரணும்னு சொன்னா இங்க ஒரு ஆளு இருக்காரு, இவரு அங்க போகணும், இவரு போனாதான் அவர் திரும்பி வருவாரு. யார் இவரு போறது, யார் அங்க வர்றது, வர்றாள் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. யார போகணும்? ஆமா, நானும் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறேன். அப்படின்னா இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னால் வந்தார் பார்த்தீங்களா, அந்த 33.5 வருஷம் பூமியில் இருந்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து தேவனுடைய வசனத்தை பேசினார் பார்த்தீங்களா, அந்த மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து முதலாவது பரலோகத்துக்கு போகணும். அந்த போனா தான் இங்கே தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு இறங்கி வரும். இன்றைக்கு வந்து இந்த மாம்சில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை போகணும்னு சொன்னால் அவர் போகிறதுக்கு ரெடியாக நிற்கிறாரு, ஆனால் இங்கே மனுஷருக்கா விட மாட்டேங்கிறாங்க. அதான் பிரச்சனையே. இங்கே பரிசுத்தாவி இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்த ஆளை இங்கேயே பிடிச்சி வச்சுக்கிறாங்க. அது எப்படி? அது வந்து நம்ம மறுக்க முடியாத, அதுக்கு ஒரு போட்டா வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு இதை வச்சுக்கிட்டு என்னமோ பண்ணி பண்ணி ஒவ்வொரு சபையில் ஒவ்வொரு மாதிரி அந்த அடையாளங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. அப்போது தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் அப்படிங்கிறத வந்து நாம் அனுமதிக்கணும். அப்போ பரிசுத்தாவி கிடைக்காமல் இருக்கிறதுக்கு இங்கே மாம்சத்தில் வந்து ஆளை பிடிச்சி வச்சாச்சுன்னா அங்கே தேட்டரவாளன் வரமாட்டேங்கிறார். இவரே சொல்கிறாரு நான் போகணுங்கிறாரு. அப்போ இந்த 33 வருஷம் இருந்த இந்த சரீரத்தை ஒரு மனுஷன் போகிறதுக்கு அனுமதித்தால் தான் அவனுக்குள்ள அவர் பேசுகிற வார்த்தைகள் இதயத்தில் தங்கும். இன்றைக்கி தேவனுடைய வார்த்தைகள் வேண்டாம், அந்த 33 வருஷம் இருந்தார் பார்த்தீங்களா, அந்த அடையாளம் மட்டும் வேணும். எப்படி தேவனுடைய வார்த்தை அவனுக்கு கிடைக்கும்? இங்கே அதனால தான் அநேக பேருக்கு பிரஸ்தாவம் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பிடிச்சி வச்சுக்கிட்டு நீ போகக்கூடாது, எனக்கு நீ தான் வேணும், ஏன்னா நீ தான் எனக்கு ரெசிப்பி கொடுத்தாள், அதனால் ரெசிப்பி டெய்லியும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ரெசிப்பி இலவசம் தானே, தினந்தோறும் ரெசிக்கப்பட்டுகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ரெசிக்கப்பட்டு வளர்ந்து வளர்ந்து பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறது இல்லை. அப்போ இவரை போக விட்டாதான் நம்மளுக்குள்ள பரிசுத்தாவியாகிய தேற்றவாளன் நம்மளுக்குள்ளே வருவார். இவரை போக விடாமல் நாம் பிடிச்சி வச்சுட்டு இருக்கிறதுனால இன்றைக்கி அநேக பேருக்கு பரிசுத்தாவி கிடைக்க மாட்டேங்குது. யோவான் 14:26 யோவான் 14:26
நாமத்தினாலே பிதா அனுப்புகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு
நினைப்பூட்டுவார். பரிசுத்த ஆவி வந்துச்சுன்னா நம்மளுக்கு எல்லாமே தெரியும். தேவன் பேசின வார்த்தையில் என்ன பொருள் மறைஞ்சிருக்குது அது நம்ம திரும்ப சிந்திக்கும் போது நம்மளுக்கு நினைவு வரும். அப்போ பரிசுத்த ஆவி நம்மளுக்கு இருந்தால் போதும், அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மளை வழி நடத்துவார். அப்போது சகல சத்தியம் நம்மளுக்கு தெரியும்போது என்னென்னா தேவனுக்கு பிரியமானவைகளை நாம் செய்ய முடியும். அப்போது எப்படி தேவனுக்கு பிரியமானவைகளை செய்கிறது அப்படின்னா அதுலேயும் பல பிரிவுகள் இருக்கிறது.
யோவான்
15:26 போதும். இந்த சத்திய ஆவியாக தேற்றவாளன் வரும்போது என்ன பண்ணுறாருன்னா தேவனுக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த இன்னொரு வசனம் கீழே இருக்கிற வசனம் சொல்லுது, நீங்கள் ஆதி முதல் என்னோடு கூட இருந்தபடினால் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். எப்படி இது? எப்படி நம்மளும் ஆதி முதல் இருந்தோமா? நம்ம சொல்லுங்க பாப்பா. அதெல்லாம் அர்த்தம் அர்த்தம் அது கிடையாது. எப்படி ஆதி முதல் இருக்கிறோம்? ஆதி முதல் இருக்கிறதுனால நாமளும் சாட்சியாக இருக்கிறோமாமா. இல்லை அது இல்லை, அது அர்த்தம் அது மாம்சல் இருக்கிற சரீரம் தான். இங்கே பரிசுத்தாவிய தேற்றவாளன் வந்து தேவனுக்கு சாட்சியாக இருக்குன்னு சொல்றாரு. அதே மாதிரி நீங்கள் ஆதி முதல் என்னோடு கூட இருந்தபடினால் நீங்களும் சாட்சியா இருப்பேன்னு சொல்லி சொல்றாரு. எப்படி ஆதி முதல்ல இருக்கிறது? ஆதிங்கிற வசனத்தை இப்ப பைபிள் இருந்து நிறைய நீங்க எடுப்பீங்க. அந்த ஆதியில இருந்து எப்படி தேவன் கூட இருக்கிறாங்கிறது நம்ம சொல்லணும். இப்போ அதெல்லாம் பைபிள் ஆதியை பற்றி சொல்லியிருக்கிற வசனம் லைனாக இருக்குது, நிறைய எடுக்கலாம். எப்படி நாம் ஆதியிலிருந்து இருக்கிறோம்? நீங்களும் ஆதி முதல் என்னோடு கூட இருந்தபடினால் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். இல்லை, அதெல்லாம் இல்லை. சோத்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆதி முதல் உண்டான தேவனுடைய வார்த்தைகளை நம்முடைய இருதயத்தில் நாம் வைத்திருக்கிறபடினால் நம்ம ஆண்டவருக்கு சாட்சிகள். அப்ப ஆதியில வார்த்தை இருந்தது, தேவனா இருந்து தேவனிடத்துல வந்தது. அப்ப தேவனுடைய வார்த்தைகள் எந்த அளவுக்கு நம்ம கிட்ட இருக்குதோ, இருக்கிறதுனால நாம தேவனுக்கு சாட்சிகளாக. தேவனுடைய வார்த்தை இல்லையா அவன் சாட்சியா இல்ல காட்சியா தான் இருப்போம். அப்படி இல்லை, தேவனுடைய வார்த்தை நம்மளுக்குள்ள இருக்கணும். ஆதியில இருந்தது வார்த்தை, அந்த வார்த்தை நம்மளுக்குள்ள வந்தா போதும். அப்போ கேட்குறவங்களுக்கு கரெக்டாக பதில் சொல்லாமல்ல, அப்போ நம்ம சாட்சியாக இருக்கிறோம். அப்படின்னா தேவனுடைய சத்தியத்திற்கு நாமளும் சாட்சியாக இருக்கிறோம். அப்போ அந்த வார்த்தையை, சரியான வார்த்தையை சொல்லும்போது தேவனுடைய வார்த்தை சொன்னது முதல் சாட்சி, நம்மளுக்குள்ள தேவனுடைய வார்த்தை இருந்து பரிந்து பேசும்போது ரெண்டாவது சாட்சி. இதே மாதிரி இன்னொரு ஆள் நம்மோடு இருந்து பேசினார்னா மூணு சாட்சி ஆகி போகுது. அப்போது நம்மளுக்குள்ள தேவனுடைய வார்த்தை இருக்கும்போது அது முதல் சாட்சி. அந்த தேவனுடைய வார்த்தையில் இருந்து சத்திய ஆவியினால் தேவனுடைய வார்த்தையில் எடுத்து பேசும்போது அது ரெண்டாவது சாட்சி. லூக்கா 10:22.
சகலமும் என் பிதாவினால் அடைக்க ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, பிதா தவிர வேறொருவரும் குமாரன் என்னார் என்று அறியான். குமாரன் அவரை எவனுக்கு வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதா என்னார் என்று அறியான் என்றார்.
போதும், இப்போ பிதா குமாரன் பசுத்தாவின்னு சொல்லிட்டு இருக்காங்க, இதெல்லாம் கரெக்டு. ஆனால் குமாரன் வந்து பிதாவும் குமாரனும் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிறாங்க. அப்போ தேவன் வந்து வெளிப்படுத்தி கொடுக்காவிட்டால் குமாரனை யாருமே கண்டுபிடிக்க முடியாது. அப்போ பிதா குமாரனுடைய பிரச்சனை வந்து இன்னைக்கு எல்லா பக்கமும் இருந்துட்டு இருக்குது. இன்னைக்கு நிறைய சபைகள் பிரிஞ்சிருக்கிறது காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிதா குமாரன் பரிசுத்தாவியுடைய பிரச்சனை தான். அப்போ பிதா தான் சொல்லணும் இது குமாரன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் குமாரனும் என்ன பண்ணுவார், இவர் பிதான் தான் இவர் காட்டி கொடுப்பார். குமாரன் வந்து பிதாவை காட்டி கொடுத்த ஒரு இடம் இருக்குது, யாருக்காவது தெரியுமா? பிதா இல்லை, குமாரன் வந்து பிதாவை காட்டி கொடுக்குறாரு. அதே மாதிரி பிதாவும் குமாரனை காட்டி கொடுக்குறாரு.
ஞானஸ்தானம் எடுக்கும்போது இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன்னு சொன்னார்.
ரைட், அது ஒன்று.
இவர் இயேசு கிறிஸ்து தொங்கும்போது பிதாவே இவர்களுக்கு அவருடைய பாவத்தை
ஒப்புவிக்கிறேன்.
அல்ல, அது வந்து ஒப்புவிக்கிறேன்னு தான் சொல்கிறாரு. ஆனால் காட்டி கொடுத்த இடம் ஒன்று இருக்குது,
பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொன்னார்.
அது மன்னிப்பு தான் கேட்குறாரு. பிதா காட்டி கொடுக்குற ஒரு இடம் இருக்குது, அதே மாதிரி குமாரனும் பிதாவை காட்டி கொடுக்குற இடம் இருக்குது. பிதாவை காட்டி கொடுக்குற இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா, குமாரன் வந்து பிதாவை காட்டி கொடுக்குற இடம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனிடத்திலிருந்து வார்த்தைகளை பெற்று அதை வந்து நம்மளுக்கு தராரு. அப்போ நான் சுயமாய் ஒன்றும் பேசவில்லை, பிதாவினிடத்தில் கேட்ட வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த குமாரன் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பிதாவை காட்டி கொடுக்குறாரு. அதே மாதிரி பிதா வந்து குமாரனை காட்டி கொடுக்குற இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா, பரிசுத்தாவியாகிய தேற்றவாளன் வரும்பொழுது அந்த தேற்றவாளனாகிய பரிசுத்தாவி குமாரனுடையதாக இருக்கிறபடினால் அங்கிருந்து சத்திய ஆவியினாலே அவர் வந்து தேவனுடைய வார்த்தைகளோடு பேசுகிறார். அப்போது இந்த சத்திய ஆவியை பெற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு மட்டும்தான் இது குமாரன் யாரு பிதா யாருன்னு தெரியும். தேவனுடைய பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கும் பொழுது இவங்க ரெண்டு பேர்த்தையும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் பரிசுத்தாவி உடனே பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு காத்திருப்பு கூட்டத்தில் போய் உக்காந்து அல்லது காசை கொடுத்து எப்படியோ அன்னிய பாசம் வாங்கிட்டோம்னா அதையெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியாது. யோவான் 14:23-24
என்ன
சொல்றாரு பிதாவை காட்டி கொடுக்கிறாரு. அப்ப ஒருவன் அன்பாய் இருந்தால் என்னுடைய வசனங்களை கை கொள்ளுவான். அப்ப தேவனுடைய வசனங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா அது ஒரு ஆள். ஏன்னா ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடம் இருந்தது, தேவனாக இருந்தது. அப்ப அங்க ஒரு ஆளா மாறிட்டாரு. அப்ப தேவனுடைய வார்த்தைங்கிறது ஒரு ஆளு. அப்ப இதை இதுக்கு என்ன பேர் வைக்கலாம்? தேவனுடைய வார்த்தைக்கு குமார்னு வச்சிடலாம். ஆச்சுங்களா? சரி, பிதா பிதானா யாரு? இல்ல, இப்ப குமார்னு தான் வச்சாச்சு. குமார்னா வார்த்தைக்கு குமார்னு பேர் வச்சாச்சு. இப்போ பிதானா யாரு?
வார்த்தை
கொடுக்கிறவர். அப்போ சத்திய ஆவியிலிருந்து தான் தேவனுடைய வார்த்தை புறப்பட்டது. அப்போ அந்த வார்த்தையை கொடுக்கிறவர் பிதா. அப்போ இந்த வார்த்தை குமாரன். இப்போ பரிசுத்தாவி யாரு? அதான் தேற்றவாளன். எப்படி இப்போ பிதா வந்துட்டாரு, குமாரன் வந்துட்டாரு, இப்போ தேற்றவாளன் எப்படி வருவாரு? அப்படின்னா மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து நம்மளை இங்கிருந்து போனாதான் அந்த தேவனுடைய வார்த்தைக்குள்ளே இருக்கிற ஆவி என்னங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்போ குமாரன் வரும்போது மாம்சத்திலையும் இருக்கிறாரு, தேவனுடைய வார்த்தையிலையும் இருக்கிறாரு. அப்போ இன்றைக்கு வந்து பரிசுத்தாவி வரணும்னு சொன்னால் இந்த குமாரனில் மாம்சத்தில் இருக்கிற பகுதியை நாம் அனுப்பிவிட்டோம்னா அந்த வார்த்தையில் இருக்கிற பரிசுத்தாவி நம்மளுக்கு தெளிவாக புரியும். அப்போ இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையில் அடங்கி இருக்கிற பரிசுத்தாவி நம்மளுக்கு தெரியாமல் இருக்கிறது காரணம் இந்த மாம்சத்தில் வந்த குமாரனை போக விடாமல் இங்கே பிடிச்சி வச்சுட்டு இருக்கிறதுனால அந்த தேவனுடைய வார்த்தையிலே சொல்லப்பட்ட ஆவியினுடைய அர்த்தம் நம்மளுக்கு புரியாமல் இருக்குது. எபேசியர் 4:30 எபேசியர் 4:30
அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது.
இங்க பாத்தீங்கன்னா பரிசுத்தாவை பெற்றிருக்கேன்னு சொல்லுவாங்க, ஆனா துக்கப்படுத்திட்டே இருக்கிறான். எப்படி துக்கப்படுத்துறான்? இன்னும் அந்த இருதயத்துக்குள்ள அந்த ஆவி இருந்துகிட்டே இருக்குது. பழைய மனுஷனுடைய ஆவி உள்ள இருந்துகிட்டே இருக்குது. ஆனா பரிசுத்தாவி வந்து ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்குறாரு, கொடுத்து நாம் அதை கீழ்படுகிறோமா? கீழ்படுகிறோம்னா இல்லை. அடிக்கடி கதவை என்ன பண்ணிடுறோம்? நம்ம சாத்திடுறோம். அவர் தட்டிக்கிட்டே இருக்காரு. மனந்திருப்புறதானா இல்லை. அப்போ நம்முடைய மனசாட்சி நம்மளை எச்சரித்து கொண்டே இருக்கிறது. அதான் வாசப்படியில் இருந்து ஆண்டவர் தட்டுகிறார்னு அர்த்தம். ஆனால் கதவு திறந்ததுக்கப்புறம் நம்மளுக்குள்ள பரிசுத்தாவி இருக்குதா அல்லது கசப்பும் விரோதமும் எரிச்சலும் நம்மளுக்குள்ளே இருந்துகிட்ருக்குதா? அப்போ தேவனுடைய ஆவி, தேவனுடைய வார்த்தை நம்மளுக்குள்ளே வரும்போது அந்த வார்த்தையில் இருக்கிற ஆவிகள் நம்மளுக்குள்ளே வரணும். அதை விட்டு போட்டு தேவனுடைய வார்த்தை இருக்குதுன்னு நம்ம சொல்லுவோம், ஆனால் கசப்பு விரோதம் பகை இந்த மாதிரி காரியங்கள் வந்து இருந்து நம்முடைய தேவன் நம்மளுக்கு கொடுக்குற அந்த பரிசுத்தாவியை நாம் துக்கப்படுத்துகிறவங்களாய் காணப்படுகிறோம். பரிசுத்தாவி பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வழி, என்ன வழி? அப்போஸ்தலர் 1:4-5 வார்த்தையில வாசிப்போம். அப்போஸ்தலர் 1:4-5
போதும்.
அப்போது பரிசுத்தாவி பெறுறதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா முதல்ல ஜலத்தினால ஞானஸ்தானம் எடுத்தவங்க தான் ஆவியில் ஞானஸ்தானம் எடுக்க முடியும். அப்போ ஜலத்தில் ஞானஸ்தானம்னு என்ன? என்னவா இருக்கும்? தண்ணியில் முங்கி எழுந்திருக்கிறதா, அல்லது ஓடுற தண்ணியில் இருக்கிறதா, தொட்டி தண்ணியில் இருக்கிறதா, அல்லது பிதாகுமாரன் ஞான பரிசுத்தாவினால் ஞானஸ்தானம் இருக்கிறதா? இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறதுலே பார்த்தீங்கன்னா அதுலேயே பெரிய பிரச்சனை இருக்குது சபைகளுக்குள்ள. ஆமாம், அப்போ இங்கே வசனம் சொல்லுது, நீங்கள் தண்ணீரினால் ஞானஸ்தானம் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஆவியில் ஞானஸ்தானம் எடுக்கலான்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அது எப்படி தண்ணீர்னால் எடுக்கிறது? சரி, அதான் எப்படி தண்ணீரில் ஞானஸ்தானம் எடுக்கிறது? யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், எப்படி? அதனுடைய அர்த்தம்
என்னன்னு,
ஜலம் சொன்னால் தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையை முதலாவது சிந்தித்து தியானிக்கணும், அதை நாம் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளணும். இருதயத்துக்குள்ளே ஏற்றுக்கொண்டு நம்முடைய அறிவு முதல்ல தேவனுடைய அறிவாக மாறணும். அப்போ தேவனுடைய அறிவாக நம்முடைய வார்த்தைகள் மாறும் பொழுது நாம் வந்து ஆவியில் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு தயாராகிட்டோம். அப்போ ஆவியில் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எருசலேமில் போய் காத்திருங்கள். அப்படின்னா நேராக இங்கேருந்து எருசலேம் பட்டணத்துக்கு ஓடிடலாமா? நீங்கள் நிறைய பேர் விசா எடுத்துகிட்டு எருசலேமில் போய் பார்க்குறதுக்கு போகிறாங்க. அப்படின்னா ஏழைகள் எப்படி போக முடியும்? எல்லாரும் எழுத்தின்படி எருசலேமுக்கு தான் போகணும்னா எப்படி போக முடியும்? ஆமாம், அப்போ எருசலேமில் போய் காத்திருக்கிறதா எப்படி காத்திருக்கிறது? இவங்க காத்திருக்கிறதுல போயிட்டு உடனே வந்துடுறாங்க. எருசலேமுக்குள்ளே போகிறதுக்கு விசா பார்த்தீங்கன்னா அங்கே எவ்வளோ நாள் கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, எல்லா நாடுகளையும் குறைஞ்சது 3 மாதம் விசா. ஆனால் எருசலேமில் விசா எவ்வளோ நாள்னு கேட்டிங்கன்னா 1 வாரம் கூட இருக்காது. ஆமாம், போயிட்டு 7 நாளுக்குள்ளே ஏர்போர்ட்டுக்கு வந்துடணும், இல்லாட்டினா அப்புறம் அவனை கொண்டு தூக்கி கொண்டு வந்துடுவாங்க இங்கே. அப்போது எப்படி அங்கே காத்திருக்கிறது? ஆ, ஏசையா 2:3 ஏசையா 2:3
திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும்.
ஆ, போதும். அப்போ எருசலேம்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா கர்த்தருடைய வசனம். அப்போ கர்த்தருடைய வசனங்களிலே காத்திருக்க வேண்டும். இன்றைக்கி இதை விட்டு போட்டு ஏதாவது ஒரு காரியத்தில் காத்திருந்தா என்ன காத்திருக்கிறானோ அந்த காரியத்தான் கிடைக்கும். நிறைய பேர் இன்றைக்கி எதில் காத்திருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு வீடு கட்டணும், நான் அமெரிக்கா போகணும், நான் நல்ல டாக்டருக்கு படிக்கணும், பணக்காரன் ஆகணும். இப்படி ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு காரியத்தில் காத்திருக்கிறாங்க. அப்படி காத்திருந்து காத்திருந்து வரும்போது எதுக்காக காத்திருக்காங்களோ அதுதான் கிடைக்கும். ஆனால் தேவனுடைய வார்த்தைகளில் ஒரு மனுஷன் காத்திருக்கும் பொழுது அவனுக்குள்ள பரிசுத்தாவி கிடைக்கும். யோவான் 15:7
நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும்.
அப்போ தேவனுடைய வார்த்தை நம்மளில் நிலைத்திருக்கும் பொழுது நாம் என்ன கேட்கிறோமோ அது கிடைக்கும். தேவனுடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்தில் வைக்காம, ஆண்டவர் எனக்கு ஒரு வேலை வேணும், அல்லது ஒரு கார் வேணும், அல்லது எனக்கு இந்த காரியம் நடக்கணும்னு நம்ம என்னென்னமோ கேட்குறோம். ஆனால் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் என்ன எதிர்பார்ப்பார்? இவன் கேட்குறானே இவங்ககிட்ட என்ன இருக்குதுன்னு பார்ப்பார். அப்போ தேவனுடைய வார்த்தை தான் நம்மளுக்குள்ளே இருக்கும்போது அதுதான் நம்மளுக்கு தேவனுடைய அடையாளம். தேவனுடைய வார்த்தைகள் நம்மளுக்குள்ளே இருக்கும் பொழுது நாம் கேட்கிற காரியம் நம்மளுக்கு கிடைக்கும். தேவனுடைய வார்த்தை இல்லாமல் நம்ம கேட்டோம்னா நம்ம ஏதோ பொருளாசையில் கேட்குற மாதிரி ஆண்டவர் நினச்சிப்பார். அப்போ தேவனுடைய வார்த்தைகள் இல்லாமல் வந்து கேட்கிற ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கறது இல்லை. அப்போ யாருக்குள்ள தேவனுடைய வார்த்தை அல்லது சத்தியம் அல்லது எது என்ன நீதி நியாயம் ஏதாவது ஒரு காரியம் ஏதாவது ஒரு நிலைமையில் அவங்களுக்குள்ளே இருந்தால் அது இந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்டினோ அதெல்லாம் பார்க்கறதில்ல. தேவன் சொன்ன வார்த்தையினுடைய காரியங்கள், நன்மையான காரியங்கள் யாருக்குள்ளே இருக்குமோ அவர்கள் கேட்கிற காரியம் தேவன் கொடுக்கிறார். அப்போஸ்தலர் 1:8 அப்போ பரிசுத்தாவி நம்மளுக்குள்ள வந்துருச்சு, எங்க போய் சாட்சியா அதுக்கு காமிக்கிறது? பரிசுத்தாவி எனக்குள்ள இருக்குதுன்னு காமிக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? முதலாவது எருசலேமில் போகணும், அப்புறம் யூதேயா, அப்புறம் சமேரியா, பூமியின் கடைசி வரைக்கும். ஆனால் இன்னைக்கு பரிசுத்தாவி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல எங்க போறது? முதல்ல கடைசி அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, லண்டன், அங்கே ஓடிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறது என்ன, அது கடைசியாக தான் செய்யணும். முதலாவது என்ன பண்ணனா, எருசலேம், எருசலேமில் நீ சாட்சியாக இருக்கணும். எப்படி எருசலேமில் சாட்சியாக இருக்கிறது? நேரம் எருசலேம் கூடிடலாமா? ஆஹா, வேதத்தில் இல்லை. கரெக்டாக சொல்லுங்க பாப்பா, இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் சொன்னேன் எருசலேம்ல என்னன்னு. கர்த்தருடைய வசனம், வசனம் வந்து நம்மளுடைய இதயத்தில் சாட்சியாக இருக்குங்கிறது நம்ம பேசணும், சிந்திக்கணும், தியானிக்கணும், சரியாக ஞானமாக பேசணும். தேவனுடைய வார்த்தைகளை பெற்றிருக்கிற ஜனங்களுக்குள்ளே நம்ம முதல்ல சாட்சியாக இருக்கணும். அப்போ தேவனுடைய வார்த்தையை பெற்றிருக்கிற ஜனங்கள் இருக்காங்க, தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளாத ஜனங்கள் இருக்கிறாங்க. அப்போ தேவனுடைய வார்த்தையை அறியாத ஜனங்கள்கிட்ட போய் பேசுனா என்ன அர்த்தம்? அவன் வேற ஊரில் போய் பேசுகிறான், எருசலேமுக்கு விட்டு வெளியே போய் பேசுகிறான். அப்போ எருசலேமுக்குள்ளே பேசுறதுன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய வார்த்தைகளை அறிந்த ஜனங்களுக்குள்ளே ஞானமாக பேசுவது, தேவனுடைய வார்த்தைகளுக்கு சாட்சிகளாக மாறுவதுனா, தேவனுடைய வார்த்தைகளுக்கு அல்லது சத்தியத்திற்கு இணையாக மாறி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகளை அறிந்த ஜனங்களுக்குள்ளே இன்றைக்கி பேசுகிற பேச்சு பார்த்தீங்கன்னா, ஆளுக்கால் வந்து கவி கட்டுற மாதிரி தான் பேசுகிறாங்க. வார்த்தைகளை வச்சு இன்றைக்கி கவிஞனாக தான் மாறுறாங்களான்னு நினைக்கிறாங்களே ஒழிய, தேவனுடைய வார்த்தையுடைய பொருளை சொல்கிறதுக்கு முடியல. அப்போ மாற்றி மாற்றி அந்த பொருளை வந்து தெளிவாக வெளியே வராதனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இங்கே வாக்குவாதம் பெருசாகுது, வாக்குவாதம் பெருசாகி பெருசாகி அங்கே வந்து பிரிவினைகள் உருவாகிறது. அப்போது நம்ம தேவனுடைய பரிசுத்தாவி நம்மளுக்குள்ளே இருந்தால், முதலாவது யாருக்குள்ள சாட்சியாக இருக்கணும்னா, தேவனுடைய வார்த்தைகளை அறிந்த ஜனங்களுக்குள்ளே சாட்சிகளாக இருந்து ஞானமாக பேசுவது. ரெண்டாவது எங்கே பண்ணலாம்? ரெண்டாவது யூதேயா. யூதேயான்னு என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்பா? யூதேயான்னு என்ன அர்த்தம்? யூதர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் வந்து ரொம்ப விசேஷமானவங்களாக இருந்தாங்க, அதான் யூதேயா. என்னவா இருக்கும்? யூதர்களுக்கும் மற்ற கோத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வித்தியாசம் காணப்பட்டது. இஸ்ரேலில் மொத்தம் 12 கோத்திரம் இருக்குது. அந்த 12 கோத்திரத்தில் யூதா கோத்திரத்துக்கு வந்து ஒரு தனி அடையாளம் அவர்களுக்குள்ள இருக்கிறது. என்ன அடையாளம்? இணைய மாட்டாங்க. சரி, அப்போ என்ன பண்ணுவாங்க? புறஜோதியில் வந்து சேராமல் இருக்காங்க. அப்போ சேராமல் இருக்கிறதுக்கு அந்த காரியத்தை எப்படி வெளிப்படுத்துவார்கள்? சரி, கரெக்டு. அதனுடைய எப்படி வெளியில் தெரியறது? எப்படி மற்ற ஜனங்களுக்கு எப்படி அது தெரியும் கண்டுபிடிக்கிறது? ஆஹா, இல்லை, ம், அது இல்லை. சோத்திரம். ஜாதிகளோட சேர மாட்டாங்க, ஜாதியிலேருந்து பிரிஞ்சு இருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, ஜாதிகளுடைய ஆசரிப்பு முறைகள் எதுவுமே பின்பற்ற மாட்டாங்க. இன்னைக்கு பாருங்க, கிறிஸ்தவங்களுக்குள்ள எந்தெந்த ஜாதியிலிருந்து வந்தாங்களோ அந்த ஜாதியுடைய ஆசரிப்பு முறைகள் கொஞ்சம், தேவனுடைய வார்த்தைகள் கொஞ்சம், எல்லாம் மசாலா தான், ஃபாஸ்ட் ஃபுட்டு தான் எல்லாமே. தேவன் எல்லா ஜனங்களுக்கும், தேவனை பின்பற்றுகிற ஜனங்களுக்கு தேவனுடைய ஆசரிப்பு முறைகளை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இந்த காரியத்தின்படி செய்யணும், இது நித்தியமான ஆசரிப்பு முறை, இது தலைமுறை தலைமுறையாக பின்பற்ற வேண்டும் என்று தேவன் மோசேக்கு சொல்லி அந்த மாதிரி அநேக தலைமுறைகள் அதை பின்பற்றி கொண்டு வருகிறது. இஸ்ரேலிலே பார்த்தீங்கன்னா 12 கோத்திரம் இருக்குது. அந்த 12 கோத்திரத்திலே வந்து 10 கோத்திரம் வந்து அந்த தேவனுடைய ஆசரிப்பு முறையில் விட்டு விலகி போயிடுச்சு. எப்போ? அன்னைக்கே, 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே. அப்போ இன்னைக்கு இருக்கிற ஜனம் எப்படி இருக்குது? அதே மாதிரி தான் இருக்குது. தேவன் சொன்ன ஆசரிப்பு முறைகள் என்னான்னு கேட்டால் அதே தெரியாது. காரணம், எல்லாம் ஜாதிகளுடைய ஆசரிப்பு முறையில் கலந்து தான் இன்றைக்கி வச்சுருக்காங்க. அது கிறிஸ்தவங்களுக்குள்ளே எப்படி தெரியும்னு கேட்டிங்கன்னா, ஒரு கல்யாணம் அல்லது ஒரு மரணம் அல்லது ஒரு பிறந்த நாள் அல்லது ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னு கேட்டால் வீடு கட்டும்போது தெரியும், அப்படி ஒவ்வொரு காரியங்கள் வந்து அவங்க குடும்பத்தில் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த எந்தெந்த ஜாதியிலேருந்து வந்தாங்களோ அந்தந்த ஜாதியில் இருக்கிறத கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா புறஜாதிகள் முன்பாக அவ்வளவு வந்து கேவலப்படுத்துகிறாங்க தேவனுடைய நாமத்தை. நான் ஆண்டவர் சொல்கிறார், நீ ஒன்றா ஜாதியை முறைப்படியாவது செய்ய, அல்லது நீ உன்னுடைய உனக்கு சொந்தமாக தெரிஞ்சதையாவது செய்ய அப்படின்னு கேட்டால் எங்கெங்கிருந்து வந்தாங்களோ அந்தந்த ஜாதிகளுடைய முறையில் கொண்டு வந்து தேவனுடைய வசனத்தையும் போட்டு கலந்து பாவத்தையும் நன்மையும் செஞ்சால் எப்படி இருக்கும்? நல்லதும் செய்கிறான் கெட்டதும் செய்கிறான், அப்போ அவனுடைய நல்லது என்னவோ மாறும், அது கெட்டதாக தான் மாறும். அந்த மாதிரி வீணான காரியத்தை பண்ணி இன்றைக்கி எல்லாருக்கும் பார்க்க இன்றைக்கி தேவனுடைய நாமத்தை கனவீனப்படுத்துகிறாங்க. அப்போ யூதேயான்னு சொன்னால் தேவன் சொன்ன ஆசரிப்பு முறையில் நிலைத்திருக்க வேண்டும். வருஷத்தாவி வந்துருச்சுன்னா உடனே அன்னி பாசையில் துள்ளி ஆடுறதில்லை. வருஷத்தாவி வந்துருச்சுன்னா தேவனுடைய வார்த்தையிலே அந்த ஜனங்களுக்குள்ளே சாட்சிகளாக இருக்கணும். அதுக்கப்புறம் பசுத்தாவி இருக்கிறவங்க எல்லாருமே தேவனுடைய ஆசரிப்பு முறைகளை தான் கடைப்பிடிக்கணும். ஜாதிகளுடைய ஆசரிப்பு முறை இருந்ததுன்னா ஒரு மனுஷன் அவனுக்குள்ளே என்ன ஆவி இருக்குது? அவனுக்குள்ளே அசுத்தாவி தான் இருக்கு. அவன் பசுத்தாவி இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு அவனுக்கு தகுதியே கிடையாது. காரணம், ஆசரிப்பு முறைகள் வந்து ஜாதிகளுடைய ஆசரிப்பு முறையில் கலந்து வச்சிருக்கிறான். கலந்து வச்சிருக்கிறவனுக்கு எப்படி தேவனுடைய ஆவி அவனுக்குள்ளே வாசம் பண்ணும்? ஜாதிகளுடைய ஆசிரியர் முறை கலக்கும் போதே வந்து தேவனுடைய சமூகத்தை விட்டு வெளியே போயிட்டான். அப்போ இது இப்படி போனவங்ககிட்ட தேவனுடைய ஆவியை வந்து வாசம் பண்ண மாட்டார். அதனால் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டவர்கள் முதலாவது தேவனுடைய வசனத்தில் நிலைத்திருப்பார்கள், தேவனுடைய ஆசரிப்பு முறையில் நிலைத்திருப்பார்கள். அப்புறம் முழுவதிலும் சமாரியாவிலும் சாட்சிகளாக இருப்பீர்கள். சமாரியான்னு என்ன? புறஜாதியிலிருந்து ரசிக்கப்பட்டு வர்றாங்க பார்த்தீங்களா, புதுசாக ரசிக்கப்பட்டு வர்றாங்கல்ல, அவங்க மத்தியில் சாட்சியாக இருப்பாங்க. இங்கே பூர்வீக கிறிஸ்தவங்கிட்டையும் சாட்சி இல்லை, புதுசாக ரசிக்கப்பட்ட வந்தவங்ககிட்டையும் சாட்சி இல்லை. காரணம், ஜாதிகளுடைய ஆசிரியப்பு முறையில் கலந்துருக்கிறதுனால யாருக்கிட்டையும் சாட்சி இல்லை. பசுத்தாவி இருக்குதுன்னு அன்னி பாசையை மட்டும் பயங்கரமாக பேசுகிறாங்க, ஆனால் அர்த்தத்தை சொல்கிறதுக்கு யாருக்கும் தெரியல. அவன் பேசுகிற பாசை எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் வாழ்க்கையும் இருக்கிறது. அப்புறம் பூமியின் கடைசி வரைக்கும், அப்போ தான் வந்து வேர்ல்டு டூர் அப்போலாம் போகணும். இது இல்லாமல் எடுத்தோன்னா பணம் கிடச்சிருச்சா உடனே ஊழியா நேராக அமெரிக்கா போட வேண்டியது. அங்கே போய் பார்த்தானா அவன் என்ன நினைப்பான், இங்கே இந்தியாக்காரன் எப்படி அன்னி பாசை பேசுகிறான்னு அவன் பார்ப்பான், அவன் அமெரிக்காக்காரன் எப்படி அன்னி பாசை பேசுகிறான்னு இவன் பார்த்துக்க வேண்டியது தான். ரெண்டு பேத்துக்கு அர்த்தம் என்னன்னு தெரியாது. கடைசியில் இது அமெரிக்கா அன்னி பாசை, இது இந்தியா அன்னி பாசைன்னு மாற்றி மாற்றி சொல்லிக்க வேண்டியது தான். சோத்திரம். அப்போ சிலர் ஒன்றாம் மதியாரம் 12 வசனம்.
அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவமலை எனப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள்.
போதும். அப்ப எருசலேமுக்கு போய் காத்து இருக்கிறதுக்கு என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, இவன் இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் போனாதான் அந்த எருசலேமை கண்டுபிடிக்க முடியும். அப்போ இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையே அந்த சீசர்கள் கேட்ட இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒலிவு மலை. அந்த ஒலிவு மலையிலிருந்து எருசலேமுக்கு போகிற தூரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரம். இந்த ஓய்வு நாள் பிரயாண தூரத்தை கடந்து போய் எருசலேமுக்கு போயிட்டாங்க. அப்போ நாம் அதே போல் இன்றைக்கி நாம் ஒவ்வொருவரும் எருசலேமுக்கு கடந்து போகணும்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட தூரம் இருக்குது, அது ஒரு ஓய்வு நாள் தூரம்னு சொல்லியிருக்குது. அப்போ நாம் தேவனுடைய வார்த்தைக்கு இன்னும் கடந்து போகலை, எருசலேமாகிய தேவனுடைய வார்த்தைக்கு நம்மளை விட்டு தூரமாக இருக்குது, கடந்து போகலை. ஆனால் நம்ம வந்து அங்கே கடந்து போகணும். அந்த கடந்து போகிற பிரயாண தூரம் பார்த்தீங்கன்னா ஓய்வு நாளுடைய பிரயாண தூரம். என்ன ஓய்வு நாளுடைய பிரயாண தூரம் சொல்லுங்கள் பார்ப்போம். பழைய ஏற்பாட்டில் வந்து ஓய்வு நாளில் 1 கிலோமீட்டர் வரைக்கும் நடந்து போகலாம். ஓய்வு நாளுடைய பிரயாண தூரம்னு கேட்டிங்கன்னா, இது வந்து முதலாவது தேவன் ஓய்வு நாளை குறித்து சொல்லப்பட்ட காரியங்களை கீழ்ப்படிக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரணும், தேவனை துதிக்கணும், அப்புறம் தேவனுடைய ஊழியம் செய்கிறவர்களுக்கு உதவி செய்யணும், அப்புறம் அவங்க சாட்சிகளை சொல்கிறது, அப்புறம் அவங்க இருக்கிற பகுதியில் தேவனுடைய நாமத்துக்கு சாட்சியாக இருப்பது. இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஓய்வு நாள்னால் வேலைக்கு போயிடுவாங்க. பரிசுத்தத்தோடு இது ஓய்வு நாளை ஆசரிக்கணும்னு சொன்னால் ஆராதனைக்கு வர்ற காரியத்தில் லேட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆராதனை முடிஞ்ச உடனே அவங்கவுங்க சொந்த காரியத்துக்கு ஓடிடுறது. இப்படியாக இன்றைக்கு ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க தெரியாதவங்க எருசலேம் ஆகிய கர்த்தருடைய வார்த்தைக்கு போய் சேர முடியாது. ஓய்வு நாளுடைய முறைமைகளை நல்லா தெளிவாக சுத்தமாக ஆசரிக்கிறவங்களுக்கு தான் தேவனுடைய வார்த்தைகள் இருதயத்தில் தங்கும். ஏன் வந்து ஆண்டவர் ஆறு நாள் வேலை செஞ்சுட்டு ஏழாவது நாள் ஓய்ந்ததுன்னு சொன்னார்? அது தேவனுடைய நாள். நீ தேவனை துதிக்கணும், ஆராதிக்கணும், குடும்பமாக இருந்து சந்தோஷமாக இருக்கணும். நீ மத்தியானத்துக்கு அப்புறம் போய் வீட்டில் போய் இருந்து தேவனுடைய காரியங்களை பேசி குடும்பமாக இருந்து சந்தோஷமாக இருந்து தேவன் நம்மளுக்கு எப்படி அற்புதம் செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு நீ அக்கம் பக்கம் சாட்சியாக இருந்து தேவனை துதிக்கணும். அதை விட்டு போட்டு எனக்கு இந்த வேலை அந்த வேலை பரிசுத்தமாக ஆசரிக்கிறதில்ல, ஆராதனைக்கு வரதில் லேட்டு, ஆராதனைக்கு வந்தாலும் அது வீணான ஆராதனை பண்ணுறது, இப்படியாக இந்த ஓய்வு நாளுடைய ஆராதனை காரியங்களில் அல்லது ஓய்வு நாளில் தேவன் சொன்ன காரியங்களை தவறும் பொழுது அவன் தேவனுடைய வார்த்தையை விட்டு வெளியாக இருக்கிறான். அவன் ஒரு நாள் எருசலேம் போய் சேர முடியாது. இந்த ஓய்வு நாளை ஆசரிக்கிறதுல தெளிவாக சுத்தமாக இருந்தாதான் இவன் எருசலேமுக்கு வந்து சேர முடியும். அதனால் இன்றைக்கி நிறைய பேர் எருசலேமுக்கு பயணம் போயிட்டே இருக்காங்களே ஒழியா இன்னும் எருசலேம் வந்து சேர்ந்த மாதிரி இவனு காணும். பாதி வழி வந்திருக்காங்க, முக்கா வழி வந்திருக்கிறாங்க, இன்னும் வந்து தேவனுடைய வார்த்தைகளை படிக்கிற அளவுக்கு கூட மாறலை. ஆண்டவர் ஏன் வந்து ஓய்வு நாளை ஆசரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னதனுடைய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக பைபிள் படிக்கலாம், அன்னைக்கு கொஞ்சம் சிந்திக்கலாம், அன்னைக்கு தேவனுடைய வார்த்தைகளோடு இருக்கிற நண்பர்களை பார்த்து பேசலாம், இதற்கு இன்றைக்கு முக்கியமான ஒரு நேரத்தை ஒதுக்கி அதை நாம் சிந்திக்கலாம் அப்படிங்கிறதுக்கு வேண்டியது ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அப்போ எல்லா அரசாங்கங்களும் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை உலகம் முழுவதும் அதை ஆசரிக்குது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், தலைமுறை தலைமுறையாக வர்ற காரியத்தையே நம்ம மீறுறதுனால இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகளுக்கு நம்ம அந்நியர்களாக இருந்து கொண்டு இருக்கிறோம். ஒன்று கொரிந்தியர் 12 அதிகாரம் 4 12 வரை வாசிப்போம். 12 வரை பரிசுத்தாவினுடைய வரங்கள் வந்து பல வகையாக ஆண்டவர் பிரித்து கொடுக்குறார். இதில் நம்ம கரெக்டாக எண்ணி பார்த்தோம்னா 9 வரம் இருக்குது. ஆனால் பரிசுத்தாவி வந்ததுன்னா ஒரு மனுஷனுக்கு 9 வரம் ஒரு மனுஷனுக்கு இருக்காது. அது ஆண்டவர் என்ன காரியத்தை பகிர்ந்து கொடுக்குறாரோ அதில் 2, 3, 4 தான் இருக்கும். எல்லா வரமும் ஒரு மனுஷனுக்கு வந்துருச்சுன்னா என்ன ஆவான்னு கேட்டிங்கன்னா அவன் வந்து என்ன ஆவான்னா அவனை கடவுளாக மாறிடுவான். ஆமாம், உலகத்தில் இருக்க மாட்டான் சொன்ன மாதிரி. ஆமாம், பூரணப்பட்ட ஆசாமி. அதனால தலை வந்து கிறிஸ்து. நாம் எல்லாம் சரீர அவயவங்கள். அப்போது இந்த ஒவ்வொரு அவயவத்துக்கும் வந்து ஆண்டவர் வந்து கிருபைகளை பகிர்ந்து கொடுக்குறார். அப்போ பரிசுத்தாவியினுடைய வரங்கள் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த வரத்துக்கேற்ற கிரியை என்னன்னு கண்டுபிடிச்சாதான் அதுதான் வந்து தேவனுக்கு செய்ய வேண்டிய காரியம். அப்போ தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வது எப்படின்னு கேட்டிங்கன்னா, பரிசுத்தாவியினுடைய வரங்களில் நம்மளுக்கு என்ன வரம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு அதை முதல்ல கண்டுபிடிக்கணும். அந்த ஊழியம் நல்லா இருக்குது, நம்ம அவங்கள மாதிரி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம காப்பி அடிக்கக்கூடாது. ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு வரங்களை தேவன் பகிர்ந்து கொடுத்துருக்கிறார். அப்போ பகிர்ந்து கொடுத்துருக்கிற வரம் என்னங்கிறது, நாம் ஆண்டவருடைய வசனங்களில் காத்திருந்து ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும், எனக்கு காலாக இருந்து கிராமம் கிராமமாக போய் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய வேலையா, அல்லது கையாக இருந்து நற்கிரியைகள் செய்ய வேண்டிய வேலையா, அல்லது என்ன கிருபைகளை ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறது தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து முதலாவது அவன் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ பரிசுத்தாவினுடைய கிரியல் என்னன்னு சொல்லி தெரிஞ்சாதான் அதற்கேற்ற கிரியலை நம்ம செய்ய முடியும். அதை விட்டு போட்டு இன்றைக்கி எல்லாம் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, அவங்கள பார்த்து காப்பி அடிக்கிறது, இவங்களை பார்த்து காப்பி அடிக்கிறது, இப்படி செஞ்சு செஞ்சு அது ஊழியம் கிடையாது, அதுக்கு பேர் அட்டூழியம். அப்போ இன்றைக்கு பரிசுத்தாவினுடைய கிருபைகள் என்னன்னு சொல்லி தெரியாமல் நம்ம ஊழிய அழைப்பை நாம் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் இன்றைக்கு நம்ம என்ன பண்ணணும், கர்த்தருடைய வார்த்தைகளை காத்திருந்து ஊழியம் செய்கிறவங்களுக்கு குறிப்பாக கர்த்தருடைய வசனங்களில் காத்திருந்து பரிசுத்தாவிய தேற்றவாளன் என்ன வரங்களை கொடுத்துருக்கிறாருங்கிறத கண்டுபிடிச்சி அந்த வரங்களுக்கு என்ன கிரியைகளை தேவன் அனுமதிக்கிறாருங்கிறத செய்யும்போது தான் பிதாவுக்கு பிரியமான காரியத்தை செய்வது. அதை விட்டு போட்டு வேலைக்கு போகும்போதெல்லாம் கொஞ்சம் ட்ராக்ஸ் எடுத்து கொண்டு போய் போகிறவன் வரவனுக்கெல்லாம் கொடுத்துட்டான். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ட்ராக்ஸ் கொடுக்குற இடங்கள எல்லாம் கீழே தான் கிடக்கும், யாரும் எடுத்து படிக்கிறது கிடையாது. அப்படி வந்து ஒரு அர்த்தமில்லாத காரியத்தை செஞ்சு செஞ்சு இன்றைக்கி நாமளும் நம்மளை வந்து கரப்படுத்தி கொள்ளுகிறோம், மற்றவர்களுக்கு முன்பாக தேவனுடைய நாமத்தை நாம் வீணிலே வழங்கி கொண்டு இருக்கிறோம். அதனால் தேவனுக்கு பிரியமானதை அல்லது தேவனுடைய சித்தம் நிறைவேற்றுகிறவர்கள் எல்லாருமே கர்த்தருடைய வசனத்திலே காத்திருந்து பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு அதனுடைய வரங்கள் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். வரங்கள் வந்து அழிஞ்சு போகாத வரங்கள் இருக்குது, அழிஞ்சு போகிற வரம் இருக்குது, அது வந்து எடுத்துக்கிறது அவங்கவுங்களுடைய பிரியம். எது முக்கியங்கிறத அவங்க இருதயத்தில் நினைக்கிறாங்களோ அதற்கேற்ற கிரியைகளை ஆண்டவர் கொடுக்கிறார். அப்படியாக பரிசுத்தாவினுடைய கிரியைகளுக்கு ஏற்றபடி நம்முடைய ஊழிய அழைப்புகள் அல்லது நற்கிரியைகள் இருக்கும் என்று சொன்னால் அதுவே தேவனுக்கு பிரியமான சித்தம் செய்வது, அல்லது பிதாவுக்கு நாம் கொடுக்குற விருந்து. தேவனுக்கு கொடுக்குற விருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா, பரிசுத்தாவினாலே தேவன் பகிர்ந்து கொடுத்த கிருபை வரங்களினாலே நற்கிரியைகளை செய்வது தான் நாம் தேவனுக்கு கொடுக்குற விருந்து. அதை விட்டு போட்டு நம்மளாம் சொந்தமாக என்னதாக செய்யணும்னு நினச்சோம்னா அது வந்து தேவனுடைய சித்தம் செய்வதாக அர்த்தம் இல்லை. இதனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய நாமத்தினால் அற்புதங்களை செய்தோம் அடையாளங்களை செய்தோம் எங்களை தெரியாதான்னு கேட்கும்போது அக்கிரம செய்யக்காரர் அகன்று போகிறாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர்களாக தீர்மானித்த ஊழியங்கள், அவர்களாக செய்த எல்லா காரியங்கள் அப்போ தேவன் பரிசுத்தாவியினால் பகிர்ந்து கொடுக்கலை. அதனால் சொந்தமாக செஞ்சுட்டு போய் அங்கே போய் பரலோக கதவை தட்டினா உன்னை யாரும் தெரியாதுன்றார். நாங்கள் அங்கே மீட்டிங் போட்டோம், இங்கே மீட்டிங் போடுறோம், ட்ராக்ஸ் அப்படி கொடுத்தேன் இப்படி கொடுத்தானா, ஆண்டவர் சொல்கிறாரு நீ செஞ்சது அவ்வளோ அக்கிரம கிரியைகள். அதனால் ஊழியம் செய்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னால் நல்ல யோசனை பண்ணிக்கணும். போகும்போது வரும்போது பஸ்ஸில் போகிறவனு வர்றக்கு ட்ராக்ஸ் கொடுக்கறதில்ல அர்த்தம். ஆனால் தேவனுடைய வார்த்தைகளை நீ சாட்சியாக இரு, நற்கரியிலே செய்ய உன்னால் முடிஞ்ச நல்ல காரியங்களை செய்ய, அதை விட்டு போட்டு நான் மணந்திரும்பிட்டேன் ஊரே மணந்திரும்பணும்னு சொல்லி நினைக்கிறது தப்பு. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அநேகர் வந்து தங்களை கரைப்படுத்தி கொள்ளுகிறார்கள். தேவனுடைய பரிசுத்தாவியை இன்றைக்கு அநேகர் துக்கப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். அந்த மாதிரி செய்யாமல் தேவனுக்கு விருந்து கொடுக்கறதுக்கு நாம் என்ன பண்ணோம், தேவனுடைய வார்த்தைகளை காத்திருந்து பரிசுத்தாவினுடைய வரங்களை பெற்று அதற்கேற்ற கிரியைகளை நிறைவேற்றும் பொழுது நாம் பிதாவினுடைய சித்தம் செய்கிறவர்களாக இருப்போம். இப்படி பிதாவினுடைய சித்தம் செய்யும் பொழுது நம்மளுக்கு என்ன ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுக்குறாரு, அதுக்கு அடுத்த ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வலது பக்க சிங்காசனத்தில் உட்கார்றது. அப்போ பிதாவின் சித்தம் செய்யும்போது அவன் ஜெயம் கொள்கிறான், ஜெயம் கொள்ளும் போது அவன் வலது பக்கத்தில் உட்கார்றதுக்கு தகுதியுள்ளவனாக மாறுகிறான். அப்போ இது தெரியாமல் இந்த பூமியில் என்ன படித்து என்ன அறிவு இருந்தும் எவ்வளோ உயர்ந்த பதவி இருந்தும் அதெல்லாம் முக்கியம் கிடையாது. தேவனுடைய வார்த்தையில் எனக்கு எவ்வளோ தெரியுங்கிறது முக்கியம் கிடையாது, தேவன் எனக்கு என்ன காரியங்களை பகிர்ந்து கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறத ஒவ்வொரு மனுஷனும் தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். 1 பேதுரு 4:10 இந்த ஒரு வசனத்தை மாசத்தையும் முடிப்போம். 1 பேதுரு 4:10
ஊழியத்தில்
பல ஆளுகளை நாம் சந்திக்கிறோம். அப்போ ஆண்டவர் இப்போ வந்து புதுசாக தேவனுடைய வார்த்தை ஒரு மனுஷனுக்கு போய் சேரணும்னா அவனுக்கு சுவிசேஷம் போய் அறிவிக்கணும். அப்போ சுவிசேஷகன் முதல்ல வேலையை ஆரம்பிக்கிறான். வேலையை ஆரம்பித்து என்ன பண்ணுறான், ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார், அன்பாக இருக்கிறார், நீ பாவத்தில் இருக்காத, நீ மனம் திரும்பி வா அப்படின்னு சொல்லி உன்னை கூப்பிட்றான். கூப்பிட்டுட்டு வந்து அந்த சுவிசேஷகன் என்ன பண்ணணும், அவன் ஒரு ஆத்தமாக ரசிக்கப்பட்டுருச்சு சுவிசேஷம் கூட்டத்தில் அல்லது பீச்சில் நடக்கிற ஒரு மீட்டிங்கில் ரசிக்கப்பட்டுருச்சு. இன்னும் வருகிற நாட்களில் வந்து இந்த வண்டலூர் சூழலை வந்து ஒரு இது ஆரம்பிச்சிருக்காங்க, அங்கே அநேகம் பேர் ரசிக்கப்படுவாங்க. முடிஞ்சிருச்சு, இன்னும் வர நாட்கள் எல்லாம் நடக்கும், நிறையா நடக்கும். ஆமாம், அப்போ அங்கே ரசிக்கப்பட்டு வந்துட்டான். அதுக்கடுத்து என்ன பண்ணலாம், அந்த ஆத்மாவை எந்த சபைக்கு அனுப்புறது? ஆனால் அந்த சுவிசேஷகர் அனுப்ப மாட்டார், அவரே தனியாக சபையை ஆரம்பிச்சிருக்கார். அதனால தான் சபையிலேருந்து போகிறது, எங்கே சுவிசேஷ ஊழியத்துக்கு போகிறது, சபையில் ஆள் இல்லைன்னா நேராக போய் பீச்சில் போய் பிரசங்கம் பண்ணுறது, பிரசங்கம் பண்ணிட்டு அங்கே போய் சீட் எழுதி கொடுத்துருவாங்க. என்னான்னு மேலும் மரியாதை இந்த அட்ரஸுக்கு நீ வானு. அப்போது சுவிசேஷ ஊழியம் செய்கிறவன் சபை நடத்தலாமா? நடத்தக்கூட. அவன் வந்து அதுக்கு அடுத்தது அவனுடைய கிருபைகள் என்ன இருக்குதோ அது வேலை முடிஞ்சு போச்சு, இவனுக்கு சபைக்கு தான் வழி நடத்தணும் அப்படின்னு அவன் சபைக்கு போகிறால வந்து அவன் வந்து அனுப்பி விடணும். அப்போ இவனுடைய கிருபை வந்து சுவிசேஷ ஊழியம் தான் சொன்னால் அதை விட்டு போட்டு தினந்தோறும் உன்னை அன்பாக இருக்கிறார், அழைக்கிறார், நீ வா வான்னு சொன்னால் எத்தனை நாளைக்கு தான் வந்து உட்காந்து கேட்டு கிடப்பான். அதனால தான் இன்றைக்கி வந்து சபையில் வர ஜனங்கள் ஓடுறாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சொன்னதுவே திருப்ப திருப்ப சொல்கிறது சுவிசேஷனுடைய வேலை. சபையில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக வந்து பிரசங்கம் பண்ணணும், புதுசு புதுசாக சாப்பாடு கொடுத்தா தான் அந்த ஹோட்டலில் வந்து ரொம்ப ப்ராப்ளம் ஆகும். ஒரே சாப்பாடு ஒரு ஹோட்டலில் போட்டிருந்தா நினைக்கல, அங்கே போனால் இதுதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகவே மாட்டாங்க. ஆனால் புதுசு புதுசாக கொடுத்து பாருங்கள், ஹோட்டலில் வந்து நிறைய ஆளுக்கு ஜனம் வந்துக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இது சபைக்கு வர ஜனங்களுக்கு வாரம் வாரம் உட்காந்து புதுசு புதுசாக சாப்பாடு கொடுக்கணும். அப்போ புதுசு புதுசாக சாப்பாடு கொடுக்கணும்னா தினந்தோறும் அண்டா வச்சு கிண்டி இதை போட்டால் டேஸ்ட்டாக இருக்குமா, அதை போட்டு டேஸ்ட்டாக இருக்குமான்னு சமையல்காரன் படாத பாட்டு பண்ணணும். அந்த மாதிரி தேவனுடைய வார்த்தைகளை அனுதினமும் சிந்தித்து தியானிக்கும்போது அது புதுசு புதுசாக ஜனங்களை கொடுக்க முடியும். அப்படி வந்து இன்றைக்கு ஊழியத்தில் பல ஆட்களை பார்க்கும்போது இது யாருடைய வேலை, அவங்களுக்கு இந்த வேலையை கொடுக்கணும், இது யாருடைய வேலை, இவங்களுக்கு இவங்களை அங்கே அனுப்பிவிடணும் அப்படின்னு நினைக்கிறதில்ல. ஒரு சுவிசேஷகம் போய் ஒரு ஆளை ஆத்மா ஆதாயப்படுத்திட்டான்னா ஞானத்தன்னை கொடுக்கறது அவரு தான், சபை நடத்துறது அவரு தான், சுவிசேஷகரை இருக்கிறது அது தான், திரும்பவும் சபையை கட்டணும்னு ஒன்று அப்போஸ்தல வேலையை திருப்பி பின்னாலே ஆரம்பிச்சிருவார். இப்படி ஒரு சுவிசேஷம் எல்லாருடைய வேலையும் செஞ்சானா அங்கே எப்படி வளரும்? அப்போ கால் வந்து நடந்து போய் செய்ய வேண்டிய வேலையை தான் செய்யணும், அதை விட்டு போட்டு கை செய்கிற வேலையும் காலை செஞ்சிச்சுன்னா எப்படி வேகமாக செய்யுமா? வேகமாக நடக்காது, ரொம்ப லேட்டாகும். என்ன கை இல்லாதவன் கால்லேயே எல்லா வேலையும் பண்ணுற மாதிரி கதை. கை இல்லாதவங்க பார்ப்பான் எப்படின்னு கேட்டிங்கன்னா, பாத்திரம் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா காலில் வந்து ஒரு பக்கெட் எடுத்துகிட்டு போவான், தண்ணி எடுத்துகிட்டு வரது காலிலேயே எடுத்துகிட்டு வருவான். அந்த மாதிரி இன்றைக்கு கைக்கு கொடுத்த வேலையை பரிசுத்தாவினாலே கைகளுக்கு தேவன் பகிர்ந்து கொடுத்த ஊழியத்தை சுவிசேஷகனாக இருந்து காலில் போய் செய்கிறவன் செஞ்சானா இப்படி தான் செய்கிறான். அப்படி வந்து செய்யக்கூடாது. அப்போ அவரவர்களுக்கு என்னென்ன காரியத்தை கொடுத்துருக்கிறாரோ அப்படி அதை மட்டும் செஞ்சுட்டு மற்ற சம்பந்தமான ஊழிய அழைப்புகளில் இருக்கிறவங்க வந்தாங்கன்னா அவங்கள வந்து வேறொரு இடத்துக்கு அனுப்பி விடணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுவிசேஷ ஊழியம் செய்கிறவங்க சபை நடத்துகிறாங்க, சபையை கட்டுறாங்க, பைபிள் ஸ்கூலே நடத்துகிறாங்க. இது எவ்வளோ பெரிய அநியாயமான கேள்வி இது பாருங்க. சுவிசேஷகளாக இருக்கிறவங்க பைபிள் ஸ்கூலே நடத்துகிறாங்க, அவங்க என்ன சொல்லி தருவாங்க? சோகமாக இருந்தானா கவலையாக இருந்தானா அவனுக்குள்ளே இப்படி பேசு அப்படிங்கிறத பைபிள் ஸ்கூல்லையும் டீச் பண்ணி தராங்க. அப்போ வந்து என்னென்னா, இது வந்து தேவனுடைய வார்த்தைகளை வந்து இவங்களே கனவீனப்படுத்துகிற மாதிரி ஆகிப்போச்சு. அப்போ நம்ம ஒவ்வொருவரும் பரிசுத்தாவியினாலே நாம் கர்த்தருடைய கிருபைகள் என்னன்னு உணர்ந்து அதற்கேற்ற கிரிகளை செய்யும்போது பிதாவினுடைய சித்தம் செய்கிறவர்களாக இருக்கிறோம். அதை மீறி நம்மளாக சுயமாக ஏதாவது செஞ்சோம்னா அக்கிரம செய்களாக இருக்கிறோம். தேவன் நம்மளை இல்லை, ஒரு நாளும் நம்ம என்ன கூப்பிட்டாலும் உங்களை அறியன்னு தான் சொல்லுவார். பத்தாவதுக்கு அக்கிரம செய்கிறாரே என்னை விட்டு அகன்று போங்கன்னு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பக்கமாக போகும்போது நம்ம துரத்தி விட்டே தான் இருப்பார். அதனால் ஒவ்வொரு நாளும் நாம் எருசலேமில் காத்திருந்து பரிசுத்தாவியில் நிலைத்திருந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்று தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. தேவன் தாமே இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக.